ஒரு காட்டு யானைய வந்து கோயம்புத்தூர்ல ஆபரேஷன் மகாராஜ்ங்கிற பேர்ல பிடிச்சாங்க இல்லையா. சோ இந்த ஆபரேஷன் மகாராஜ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அந்த யானை வந்துங்க ஒரு ஒரு இது வந்து ஒரு ஆண் யானை, கோவை மதுக்கரை பகுதியிலிருந்து அதை பிடிச்சு போயிட்டு டாப் ஸ்லிப்புக்கு கொண்டு போயிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு காரணமே இது தொடர்ந்து மனித குடியிருப்பு பகுதிக்கும் விளைநிலங்களுக்கும் வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதாவது ஒரு எல்லா நிறைய யானைகள் இப்படி மனித குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும், ஆனா இந்த யானை தொடர்ந்து வருது. இப்படி தொடர்ந்து வருவதனால் இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க இந்த யானையால் தாக்கியப்பட்டு. இது அதாவது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகளும் உள்ளூர் வணிகர்களும் இந்த யானையினுடைய பற்றி பெரும் அச்சத்தில் இருந்தாங்க. தொடர்ந்து அவங்களுடைய நிர்பந்தம், அவர்களுடைய அந்த இந்த யானை யானை வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுங்கிறத அவங்க அவங்க அவங்களுடைய அவங்கள்ட்ட இருந்து வந்த அந்த அழுத்தம் காரணமாக வேறு வழி இல்லாமல் இந்த யானை வந்து பிடிக்கப்பட்டு ஒரு யானை முகாமுக்கு டாப் ஸ்லிப் கொண்டு செல்லப்பட்டிருக்குங்க.
இப்ப இந்த மதுக்கரை பகுதியில வந்துகிட்டு இருந்த யானைய வந்து பிடிச்சு ஒரு கேம்ப்ல வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. பட் இதுவே வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகி இருக்குமா?
இல்ல, இது வந்துங்க இந்த மற்ற பகுதியில காட்டை ஒட்டிய விளைநிலங்களுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் காட்டு விலங்குகள் யானைகள் வருவது வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த யானை ஒரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து வெகு தூரம் போயிருதுங்க. அதை வந்து பல முறை காட்டுக்கு விரட்டப்பட்டும் அது திரும்ப திரும்ப வருது. மற்ற யானைகள் அப்படி இல்லை, ஒரு முறை விரட்டப்பட்டா திரும்ப வருவதில்லைங்க. அதுவே இதுவே எல்லாவற்றுக்கும் தீர்வாக அமையாது. ஆனா இதுக்கு உண்மையான தீர்வு என்ன செய்யணும்னா, யானை வந்து ஒரு நீண்ட வலசை செல்லக்கூடிய ஒரு ஒரு விலங்கு. நம்ம ஆண்டுக்கு ஒரு 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுகளை காட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு. அது காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய பாதைகள்ல சில தனியார் நிலங்களிலும் இருக்குது. வனப்பகுதிக்குள்ளார நாம வனம் வனநிலம் தனியார் நிலம்னு பிரிச்சிருக்கோம். இது நம்ம வசதிக்காக பிரிச்சிருக்கோம். ஆனா இது யானை அதனுடைய இடமா அது நினைக்குது. அது காலங்காலமா போன இடம், அந்த இடமும் தனியார் இடம் இருக்கிறது. அப்படி தனியார் காட்டுக்கா வனப்பது வனத்துறைக்கு சொந்தமான பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய யானைகள் நடமாடும் பகுதியில ஏற்படக்கூடிய தடைகள் தான் இதை வெளிவருவதற்கு காரணமா அமையுதுங்க. ஆனா அங்கு வந்து அந்த தடைகள் ஏற்படுவதை தடுப்பதற்கான எந்த சட்டமும் திட்டமும் நம்மிடம் இல்லை. அதை சரி பண்ணாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுங்க.
இந்த மாதிரி மனிதனுக்கும் அந்த விலங்குகளுக்கும் ஆன மோதல், அது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடக்குது?
கோவை வனக்கோட்டம் என்பது 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள வனக்கோட்டம். அதாவது நீலகிரி உயிர் சூழல் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அதுல ஒரு முதுமலை பண்டிப்பூர் போன்ற பகுதிகளை, இந்த பக்கம் இருக்க சைலண்ட் வேலி மன்னார்காடு போன்ற பகுதிகளில் இணைக்கக்கூடிய பகுதியாக கோவை வனக்கோட்டம் இருக்குது. ஆண்டொன்றுக்கு ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட யானைகள் இந்த வனப்பகுதியை பயன்படுத்திட்டு போகுதுங்க. எல்லா யானைகளுமே இந்த பிரச்சனைக்கு இந்த மனித குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதில்லை. மனித குடியிருப்பு பகுதிக்கு வரக்கூடிய எல்லா யானைகளும் நிரந்தரமாக வருவதில்லை. ஆனாலும் கோவையில் இந்த யானை மனித மோதல் என்பது தொடர்கிறதுங்க. 1994 வருஷத்துலேருந்து 2004 வருஷம் வரைக்கும் 23 பேர் யானைகளால் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. ஆனால் 2004 2014 வரைக்கும் அது 99 உயர்ந்திருக்குது. ஆகவே இந்த பிரச்சனை வந்து வேறு வடிவ அதிகமாகிக்கொண்டே வருகிறது. அதிகமாகிக்கொண்டே வருவதற்கு காரணம் அதனுடைய வளர்ச்சி பாதைகள் தடைபட்டிருப்பதுதான். இது யானை மீது கோபப்பட்டு சரியில்லை. ஆகவே இப்ப நம்ம உடனடியாக இந்த மனிதர்களால் யானையும் யானையால் மனிதர்களும் இப்படி விபத்தில் கொல்லப்படுவது அல்லது மின்வேலியில் சிக்கி கொல்லப்படுவது போன்ற சம்பவங்களும் நடப்பதற்கு தீர்வு காரணம்னா, யானைக்கான அதனுடைய வாழ்விடத்தை நாம் சரி செய்து கொடுத்தால் மட்டும்தான் தீர்வு காண முடியும்.
சமீபமா சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. யானையோ இல்ல மற்ற விலங்குகளோ ஏதாவது உங்களுடைய இருப்பிடங்களுக்கு வருது, உங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நிலைமைய வந்து கொண்டு வருது அப்படின்னா நீங்க அதை வந்து கொல்லலாம் அப்படின்னு சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு சுற்றுச்சூழல்வாதியாகவும் ஒரு கோயம்புத்தூர் வாசியாகவும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அந்த அறிவிப்பு கொஞ்சம் அதிர்ச்சியை தான் தருது. அதாவது ஒரு வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேலாண்மை என்பதுல ஒரு 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 தருணம் இருக்குதுங்க. ஒரு மிகையான எண்ணிக்கையில் ஒரு தாங்கு திறனை, ஒரு காட்டின் தாங்கு திறனை தாண்டி அங்கு ஒரு ஒரு உயிரினம் அதிகரிச்சிச்சுன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய அது வந்து வன உயிரின வனவிலங்கு மேலாண்மையின் ஒரு பங்குதான். ஆனா நம்மகிட்ட அப்படி எந்த விதமான தரவுகளும் கிடையாதுங்க. எந்த விலங்கினமும் அதிகரித்து போயிட்டதா தரவுகள் கிடையாது. ஒரு விலங்கினம் மனித குடியிருப்பு பகுதிக்கு வருவது என்பது நம்முடைய திட்டமிடுதலில் ஏற்பட்ட தவறு தாங்க. எல்லா காட்டுக்கும் ஒரு தாங்கு திறன் உண்டு. அந்த தாங்கு திறனை தாண்டி அது அதிகரிச்சிருக்கானா, அப்படி எந்த தரவுகளும் நம்மகிட்ட இல்ல. காட்டை விட்டு வெளியே வந்த விலங்குகளை எல்லாம் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது காணியூர் காப்பாற்றுகிறோங்கிற நம்முடைய செயல்பாடுகளுக்கு பெரிய இடையூறா இருக்குங்க. அதுவே இதை வந்து அரசு மறுபரிசீலனை செய்து இதை இதுக்கான இன்னும் கூடுதலான தரவுகளை பெற வேண்டும்ங்க. காட்டு பன்றிகளால் விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எல்லா இதனால வந்து காட்டை விட்டு வெளியே வருகிற எல்லா காட்டு பன்றிகளையும் கொல்லணும்னு முடிவெடுத்தோம்னா அது தவறுங்க. ஆனா சில இடங்கள்ல வந்து ஒரு காட்டை விட்டு ஒரு 20 கிலோமீட்டருக்கு வெளியில் உள்ள வெளிநிலங்களில் நிரந்தரமாக காட்டு பன்றிகள் தங்கிடுது. அந்த அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த மாதிரி முடிவெடுக்கலாம். இது எந்த தருணங்களில் நான் முடிவெடுக்கிறோங்கிறத பொறுத்து தாங்க. அது அந்த அந்த நம்மகிட்ட இது இந்த விலங்குகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது அல்லது இந்த விலங்குகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழிகளே இல்லை அப்படிங்கிற தருணத்துல தான் இந்த முடிவு எடுக்கணுங்க.